அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருநாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனின் நண்பன் என்ற தலைப்பிலே நாம் சில காரியங்களை பார்க்கப் போகிறோம். இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறதான இறைவாக்கியங்கள் தௌராத்தின் புஸ்தகத்தில், தௌராத்தின் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமத்தில் 13, 14, 15 ஆகிய இந்த மூன்று சூராக்களை, அதில் இருக்கிறதான ஆயத்துக்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தின் ஆண்டவர்தாமே இறைவனின் பெயரால் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், என்றென்றைக்கும் உண்மையான சமாதானம் இறைவனோடு கூட இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிற இறைவனின் திருநாமத்தினாலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கடைசி பாடத்திட்டத்தில் இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி இறைவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கண்டோம். முதலில் இப்ராஹிம் நபி அவர்களை ஆபிரகாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தைக்கு இப்ராஹிம் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை, அதாவது ஆபிரகாம் என்று பெயர் வருவதற்கு முன்பாக, இறைவன் அவரை ஆபிராம் என்று அழைத்தார். ஆபிரகாம் என்று சொல்லி அழைக்கவில்லை, இப்ராஹிம் என்று அழைக்கவில்லை, ஆபிராம் என்று அழைத்தார். இன்று ஈராக் என்று அழைக்கப்படும் கல்தேயர் நாட்டில் இப்ராஹிம் நபி அவர்கள் பிறந்தார்கள். அந்த தேசத்தினுடைய மக்கள் விக்கிரக வழிபாட்டிலே இருந்தார்கள் என்றும், இப்ராஹிம் நபி அவர்களுடைய தகப்பனார் தேராகு என்று சொல்லக்கூடியவர், அவருடைய குடும்பம் விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்கிறதான அந்த ஒரு தொழிலை செய்து கொண்டு வந்தார்கள் என்றும் பாரம்பரிய புஸ்தகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்படி ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்திலே, விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்கிற குடும்பத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் பிறந்தாலும், இப்ராஹிம் நபி அவர்கள் உண்மையான இறைவனை தேடும் உள்ளத்தோடு காணப்பட்டார் என்று இறைவாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால்தான் இறைவன் இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாக வரக்கூடியதான ஒரு சந்ததியிலிருந்து, அதாவது ஒரு ஜாதியிலிருந்து உலக இரட்சகர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் திட்டம் கொண்டு இப்ராஹிம் நபி அவர்களை அழைத்தார். இதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. இந்த உலக இரட்சகரை பாவத்திலிருந்து இன்சானை மீட்கக்கூடியதான, இன்சானுக்கு நஜாத்தை அளிக்கக்கூடியதான உலக இரட்சகரை இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாக, அதாவது அவருடைய சந்ததி மூலமாக கொண்டு வர வேண்டும் என்பது இறைவனின் திட்டமாக இருந்தது. அதனாலதான் இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை அந்த ஊர் என்ற பட்டணத்திலிருந்து அழைக்கும் பொழுது வாக்கு கொடுக்கிறான். என்ன வாக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் சொல்லி, அதோடு கூட தான் என்ன செய்யப் போகிறேன் என்கிறதையும் இறைவன் வாக்கு கொடுக்கிறான். இறைவன் கொடுக்கிற அந்த வாக்கை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தௌராத்தின் முதல் புஸ்தகம் 12:1-3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வாக்கியங்களை இந்த அதிகாரத்தில் 12 சூராவில் 1-3 உள்ள ஆயத்துக்களிலே நாம் பார்க்கிறோம் இறைவன் கொடுத்ததான வாக்குதத்தம். ஆகவே இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து தன் நகரத்தை விட்டு வெளியேறினார். இறைவன் எங்கு வழி நடத்துவார் என்பது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் தன்னை அழைத்த இறைவன் தன்னை வழி நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட, அதாவது இறைவன் மேல் வைத்த ஈமானோடு கூட இறைவன் காட்டும் வழியிலே இப்ராஹிம் நபி அவர்கள் செல்ல துவங்கினார்கள். இறைவன் போகச் சொன்ன இடத்தினுடைய பெயர் கானான். இந்த கானான் என்று சொல்லக்கூடியது இன்று பலஸ்தீனா அல்லது இஸ்ரேல் என்று அழைக்கப்படக்கூடியதான நகரமாக இருந்தது. இந்த இடத்திற்குத்தான் இப்ராஹிம் நபி அவர்களை இறைவன் போகும்படியாக கட்டளையிட்டான். இந்த கானான் தேசத்திற்கு இவர்கள் வந்தபோது இறைவன் இப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறான், உன் சந்ததிக்கு நான் இந்த நிலத்தை தருவேன் என்றார். அதாவது இப்ராஹிம் நபி அவர்களுடைய சந்ததிக்கு. அவருக்கு அப்பொழுது குழந்தைகள் கிடையாது. 65 வயதான தன்னுடைய மனைவியோடு கூட புறப்பட்டு வந்தார். ஆனாலும் இறைவன் உன்னுடைய சந்ததிக்கு இந்த நிலத்தை தருவேன், இந்த பூமியை தருவேன் என்று வாக்கு பண்ணினதை அவர் முழு மனதோடு கூட இறைவனுடைய வார்த்தையின் மேல் ஈமான் கொண்டார். அன்பானவர்களே, இந்த இறைவாக்கில சில ஆயத்துக்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தௌராத் புஸ்தகத்தினுடைய முதல் புஸ்தகம் ஆதியாகமம் என்று அழைக்கப்படுகிறதான இந்த புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 1 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அதை கவனமாக கேளுங்கள். இப்பொழுது இறைவன் இப்ராஹிம் நபியோடு கூட இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது சூரா 1 முதல் 13 ஆயத்துக்கள் முடிய, ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளையும் உடைய சீமானாக இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதன் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதும் அந்த ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்திற்கும் ஆடு மாடுகள் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாயிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போனது. ஆபிரகாமினுடைய மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானது. அக்காலத்தில் கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் ஏன் என்மைப்பர்களுக்கும் உண்மைப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகே சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தார். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறது. இப்ராஹிம் நபி அவர்களும் லோத்தும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவி சாராளும் மற்றும் வேலைக்காரர்கள் அவர்களுடைய ஆடு மாடு செல்வம் இவைகளோடு கூட இவர்கள் புறப்பட்டு வந்தபோது இவர்கள் இருவருடைய ஆஸ்தி பெருகினது என்று இறைவாக்கு நமக்கு கூறுகிறது. அப்படி இவர்களுடைய ஆஸ்தி பெருகினபடியினால இருவருடைய மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியில இப்ராஹிம் நபி அவர்கள் லூத் நபி அவர்களை அழைத்து, லூத் நபி அவர்களுக்கு இப்பொழுது வாசிக்கப்பட்ட ஆலோசனையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே லூத் நபி அவர்கள், சோதோம் கொமோரோ ஆகிய பட்டணம் செழிப்பாக இருக்கிறதை பார்த்து அந்த இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு போனார் என்றும், இப்ராஹிம் நபி அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி போனார் என்றும், இருவரும் இடையிலே பிரிந்து போனார்கள் என்றும் இறைவாக்கின் மூலமாக நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, லோத் நபி அவர்கள் தன் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தார். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, இறைவனுடைய நாட்டத்தை தேர்ந்தெடுத்தார். இது கவனிக்கப்பட வேண்டியது. இந்த இரண்டு பேருடைய அந்த நினைவுகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இப்ராஹிம் நபி அவர்கள் எப்பொழுதும் இறைவனுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறவராக காணப்பட்டார். அதனாலதான் இவர்கள் இருவரும் பிரிந்து போன பிறகு அடுத்து தௌராத்தின் முதல் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இறைவன் மறுபடியும் தரிசனமாகிறார். இந்த லூத் நபி அவர்கள் கடந்து போன அந்த சோதோம் குமரோ பட்டணத்தை அழிக்கும்படியாக அவர் திட்டம் கொண்டான், நாட்டம் கொண்டான். அதை நிறைவேற்றும்படியாக இரண்டு தூதர்களோடு கூட இறைவன் இறங்கி வந்து இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மனித உருவிலே காட்சியளித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூத் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் அழகாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தபடியினால அங்கே போனால் நாம் நன்றாக சம்பாதித்துக் கொள்ளலாம், நாம் நன்றாக நம்முடைய ஆஸ்தியை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து அந்த இடத்திற்கு போனான். ஆனால் அதனுடைய முடிவு என்ன ஆனது என்று 19வது அதிகாரத்தில், 19வது சூராவிலே நாம் பார்க்கிறோம். எந்த பட்டணம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி லூத் நபி அவர்கள் கடந்து போனாரோ, அவருடைய மனைவி இரண்டு பெண் பிள்ளைகளோடு கூட கடந்து போனாரோ, அந்த பட்டணம் அழிவுக்குள்ளானது என்று பார்க்கிறோம். இறைவாக்கிப்படியாக சொல்லுகிறது இஞ்சேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியாக கூறுகிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனாலே அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி அந்த வாக்கியம் கூறுகிறது. உலகமும் அதனுடைய ஆசைகளும் மறைந்து போகிறது என்று சொல்லி இறைவாக்கு கூறுகிறது. ஆனால் இறைவனின் நாட்டத்தின்படி செயல்பட்டதான இப்ராஹிம் நபி அவர்கள் லோத்து நபியை விட பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று இறைவாக்கு உறுதிப்படுத்துகிறது. இப்ராஹிம் நபி அவர்களுடைய வேலைக்காரன் எலியேசர் என்று சொல்லக்கூடியவன், அவன் இப்ராஹிம் நபி அவர்களுடைய புதல்வனுக்கு இசாக்குக்கு பெண் பார்க்கப் போகும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இறைவன் ஒட்டகங்களையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வெள்ளியும் பொன்னும் கொடுத்திருக்கிறார், என்னுடைய எஜமான் பெரிய சீமானாயிருக்கிறார் என்று சொல்லி அந்த இப்ராஹிம் நபி அவர்களை குறித்ததான சாட்சியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் பார்க்கிறது அல்லது நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன என்று பார்ப்போமானால், இந்த உலகத்தை நாடி போனதான லோத்து அவர் அந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து போனார், தன்னுடைய ஆன்மாவையும் இழந்து போனார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனை நாடி போனபடியினாலே, இறைவனுடைய நாட்டத்தின்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டபடியினாலே இறைவன் இப்ராஹிம் நபியை ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக சீமான் என்று இறைவாக்கியம் சொல்லும் அளவுக்கு இப்ராஹிம் நபி அவர்களை ஆசீர்வதித்தார். தொடர்ந்து ஆதியாகமத்தில், அதாவது இறைவேதமாகிய தௌராத்தினுடைய முதல் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 15வது அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இவர்களுடைய இருவருடைய சரித்திரங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 14வது சூரா பதினாலாவது ஆயத்திலிருந்து ஆதியாகமம் பதினைந்தாவது சுரா ஆறாவது ஆயத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதங் தரித்து கொண்டு தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து இராக் காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரர்களும் பிரிந்து அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமாக ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திருப்பி வருகின்ற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுடன் எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகியிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதேமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு அவன், ஆபிரகாம் சோதேமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷர்களுடைய பங்கு மாத்திரம் வரவேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாயிருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியிலே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திர கூட்டங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இப்படி இருக்கும், இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னார். அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். முந்தின பாடத்திலே நாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய சந்ததி இந்த பூமியின் புழுதியைப் போல தூசியைப் போல இருக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். இப்பொழுது வானத்து நட்சத்திரத்தைப் போல இருக்கும் என்று சொல்லி இறைவன் வாக்கு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். நம்ப முடியாத இப்படிப்பட்டதான இந்த வாக்குதத்தத்தை இப்ராஹிம் அவர்கள், அவரது மனைவியும் இறைவனுடைய வாக்குதத்தத்தை அல்லது இறைவனுடைய வார்த்தையின் மேலே அவர்கள் ஈமான் வைத்தார்கள். அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் இறைவன் சொன்னபடி தனக்கு நடக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இறைவாக்கு தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர்கள் காத்திருந்தார்கள் என்று இறைவேதம் உறுதிப்படுத்துகிறது. 75 வயதில் கொடுக்கப்பட்டதான இறைவாக்கு அல்லது வாக்குதத்தம் சாத்தியம் இல்லாத நிலையிலேயும், அந்த வார்த்தை நிறைவேறும்படியான சாத்தியம் இல்லாத நிலையிலேயும், 25 வருடங்களுக்கு பிறகு இறைவன் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களை அழைத்த இறைவன் வாக்குதத்தம் கொடுத்து அழைக்கிறார். அந்த அழைத்ததனுடைய நோக்கம் இப்ராஹிம் நபி மூலமாக ஒரு ஜாதி அல்லது சந்ததி உருவாக வேண்டும், அந்த சந்ததியின் மூலமாக ராஜாக்களும் நபிமார்களும் உருவாக வேண்டும், அல்லது அந்த சந்ததி மூலமாக ராஜாக்களும் நபிமார்களும் பிறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நோக்கமாயிருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் தாமதம் ஆனாலும் இறைவன் எல்லாவற்றையும் நன்மையாக நிறைவேற்றினார் என்று சொல்லி இறைவாக்கிலே நாம் வாசிக்கிறோம். இறைவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது என்று சொல்லி இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் நம்மை ஒப்புக்கொள்ளும் பொழுது, ஒப்புக் கொடுக்கும் பொழுது இறைவனுடைய வாக்குதத்தங்கள் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமன் என்றும் வெளிப்படுகிறது என்பதை நாம் காண்கிறோம். மாத்திரமல்ல, இறைவாக்கில வேறு சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 2:8-9 ஆகிய வசனங்களையும், ரோமர் 4:1-3 வரைக்கும் உள்ள வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:8-9 ஆகிய வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தைக் கண்டான்? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானா? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாயில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இந்த வாக்கியங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுவது என்ன என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுடைய பார்வையில் நீதிமானாக காணப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இறைவனுடைய பார்வையில் நீதிமானாக்க காணப்பட்டதனுடைய ரகசியம் என்ன என்று சொன்னால், அவர் தன்னுடைய கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படவில்லை, இறைவனை நம்பினபடியினாலே, இறைவன் மேல் வைத்த ஈமானின் காரணமாக இப்ராஹிம் நபி அவர்கள் நீதிமானாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனை நம்பினார், அதை அவர் நீதியாக கருதினார் என்ற வார்த்தைகள் இப்ராஹிமுக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அந்த வார்த்தைகளின்படியாக கிரியைகளினாலே அல்ல, ஈமான் வைப்பதனாலே, இறைவன் மேல் ஈமான் வைப்பதனாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நீங்கள் உண்மையில் இறைவனை நம்புகிறீர்களா? இறைவன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது இறைவன் ஒருவன் மட்டும்தான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படி நீங்கள் நம்புவீர்களானால் அது இறைவனுடைய பார்வையில் நீதியாக காணப்படும். இறைவாக்கு என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்புவதுதான் இறை நீதி என்று பொருள் கொள்ளப்படும். ஒரே கடவுள், ஒரே இறைவன் இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லது. பேய்கள் கூட அதை நம்புகிறது. நம்புகிறது மாத்திரமல்ல, பேய்கள் கூட அந்த ஒரே இறைவனைக்கு நடுங்குகின்றன என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2:19 அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே கடவுள் மட்டுமே இருக்கிறார் என்பதை சைத்தானும் நம்புகிறது, நாமும் அப்படியே நம்பி, ஆனால் இறைவனுடைய வழியிலே நாம் செல்லாதபடிக்கு, அந்த நீதியின் பாதையிலே நாம் செல்லாதபடிக்கு, நம்முடைய சுயமான வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்படுவோமானால், நாம் இறைவன் மேலே நம்பிக்கை வைத்தாலும், இறைவனை நாம் நம்பினாலும், நாம் நீதியின் மார்க்கத்திலே, இறைவன் நியமித்த நீதியின் மார்க்கத்திலே நடக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சைத்தானும் இறைவனை நம்புகிறான், சைத்தானும் இறைவனுக்கு பயப்படுகிறான். ஆனால் சைத்தானோ இறைவனுடைய நீதியின் பாதையில் நடக்கிறதில்லை. அது மாத்திரமல்ல, அந்த நீதியின் பாதையில் நடக்கிறவர்களை அந்த பாதையிலிருந்து தவறச் செய்து தன்னுடைய பாதையிலே நடக்கும்படியாக இன்சானை அவன் வழிகெடுக்கிறான் என்பதையும் இறைவாக்கியங்கள் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அருமையான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுடைய நீதியின் பாதையில் நடந்தபடியினாலே, அது மாத்திரமல்ல, இறைவன் காட்டின அந்த தேசத்திற்கு தான் ஆயத்தமாகி இறைவன் காட்டும் வழியிலே நடந்தபடியினாலே இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை தன்னுடைய நண்பர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரை நீதிமானாக கண்டார். அவருடைய கிரியைகளினால அல்ல, இறைவன் மேல் வைத்த ஈமானின் நிமித்தமாக அவரை நீதிமானாக கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நாம் இறைவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகள் மேலே, இறை வாக்கியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இறைவன் நம்மை நீதிமானாக ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நம்மை நீதியின் பாதையிலே நடக்கச் செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மாத்திரமல்ல, அடுத்த வாரத்தில் இதே நாள் இதே நேரத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கும் வரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று கூறி உங்களை வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில நாம் மறுபடியும் சந்திப்போம். ஆமேன்.